எட்டுக்கால் பூச்சியோட ஒவ்வொரு காலும் ஒவ்வொரு பக்கமா இழுத்துட்டு போனா அந்த பூச்சி எந்த பக்கம் போகும்? ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பக்கம் போகும். அப்படி ஒரு கதையைத்தான் இப்ப நீங்க கேட்க போறீங்க. அதிகாரிகள், மீடியா, மக்கள்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொன்னாங்க. ஒவ்வொரு கதையும் ஜாம்பியா உருமாறுச்சு. திபு திபுன்னு படையெடுத்த ஜாம்பிகளுக்கு நடுவுல உண்மை ஒரு கொலைஞ்சு போச்சு. ஒருத்தனை கொலகாரன்னு நினைச்சா அவன் அப்ராணியா இருப்பான். அப்பாவின்னு நினைச்சவங்க மேலேயே சந்தேகப்பட வேண்டியிருக்கும். இவனா அவனா இவளா அவளான்னு யாரன்னு குத்தம் சொல்ல? செத்துப்போனவங்க ஆவியா வந்து சொன்னாதான் உண்டு. ஹியூமன் போடியமுடன் இணைந்து லாட்கோ கிரெஸ்ட் மற்றும் மையா பப்ளிஷிங் வழங்கும் செக்ஷன் 302 அ தமிழ் ட்ரூ கிரைம் பாட்காஸ்ட் கேஸ் 9 ஆருஷி தல்வார் The 2008 Noida Double Murder Case Episode 1 சிவப்பு நிற பொம்மை.
2008 மே 16 அடுத்த நாள் நொய்டாக்கு பிரைம் மினிஸ்டர் வரப்போறாரு.
எல்லாம் ஒழுங்கா நடந்துடணுமேனு அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் சம பிஸியா இருந்தாங்க.
ஒரே பரபரப்பு. அது இதுன்னு எல்லா பக்கமும் ஆர்டர் பறந்துட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் 2008 ஏப்ரல் 18 அன்னைக்கு தொடங்கின ஐபிஎலோட முதல் சீசன் கிளைமேக்ஸை நெருங்கிட்டு இருந்துச்சு.
இந்தியாவோட கிரிக்கெட் ஃபீவர் பத்தி சொல்லணுமா என்ன?
அதுவும் ஐபிஎல். மக்கள் சோறுதன் இல்லாம கிரிக்கெட்டே கதின்னு இருந்தாங்க. அது மட்டும்தான் பேச்சு. ஐபிஎல் ஐபிஎல்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லிடுவாங்க. நைட் ஆச்சுனா போதும், குடும்பமே கிரிக்கெட் பார்க்க டிவி முன்னாடி உட்காந்துடும். அவ்வளவு காலமும் இந்தியாவுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ அவங்கவங்க ஊருக்காக குரல் கொடுக்க தொடங்கியிருந்தாங்க. இது புது எக்ஸ்பீரியன்ஸ். அதனால வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னே கவலைப்படாம எல்லாரும் ஜாலியாக கிரிக்கெட்டில் மூழ்கியிருந்தாங்க. 2008 மே 16 அன்னைக்கு காலையில் 6 மணி வாக்கில் L32 ஜல்வாயு விகார் வீட்டுக்கு வந்தா பாரதி மண்டல். காலிங் பெல் அடிச்சா. டாக்டர் ராஜேஷ் தல்வார், டாக்டர் நுப்புர் தல்வாரோட வீடு அது. அவங்க ரெண்டு பேரும் நொய்டாவில் ஃபேமஸான டென்டிஸ்ட் ஆகிறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருந்தாங்க. பாரதி மண்டல் அந்த வீட்டுக்கு புதுசாக வந்திருக்கிற டெம்பரவரி வேலைக்காரி. வந்து 1 வாரம்தான் ஆச்சு. அவள் பெல் அடித்ததும் முதல் ரூமில் இருக்கிற வேலைக்காரன் ஹேம்ராஜ் வந்து கதவை திறப்பான். அவன் அந்த வீட்டில் 7-8 மாசமாக வேலையில் இருக்கிறவன். தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பான். இருக்கிற இடமே தெரியாது. ஆனால் அந்த வீட்டில் அவன் தான் ஆள் இனால். இப்போது அவன் கதவை திறக்க வெளியில் வரலை.
ராத்திரி நல்லா சரக்கடிச்சிட்டு மட்டாயிட்டானா
அப்படின்னு முணுமுணுத்துட்டே பாரதி மண்டல் மறுபடியும் இன்னொரு தடவை காலிங் பெல் அடிச்சா. எந்த சத்தமும் இல்லை. வீட்டுக்குள்ள லைட்டும் எரியலை. முந்தானை எடுத்து இடுப்புல சொருக்கிக்கிட்டா. வலது பக்கம் இருந்த படி வழியா ஏறி போனா. அங்கிருந்த வாளியையும் வீடு துடைக்கிற மாப்பையும் எடுத்துக்கிட்டு மறுபடியும் வாசப்பக்கம் வந்து நின்னுக்கிட்டா. ஹேம்ராஜ் வந்து கதவை திறந்தா சட்டுன்னு வேலையை ஆரம்பிக்க நினைச்சா. ஆனா அவன் இன்னும் கதவை திறக்க வரல. வீடும் இருட்டா கிடந்துச்சு. பாரதி மண்டல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த வீட்டுக்கு வருவா. காலையில 1 தடவை, சாயந்தரம் 1 தடவை வருவா. கடகடன்னு வேலையை முடிப்பா. அடுத்த வீட்டுக்கு வேலையை பார்க்க போயிருவா.
கதவை திறக்கவே இவ்வளவு நேரம் ஆகுதே. லேட்டாச்சுன்னா அடுத்த வீட்டம்மா வேற குதி குதின்னு குதிக்குமே. என்னத்த பண்ண
அப்படின்னு எரிச்சலோட நின்னுட்டு இருந்தா. சத்தம் போட்டு கூப்பிட்டாலும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அந்த வீட்டுக்கு 3 கதவு. வெளியில அயன் கிரில் டோர், அதுக்கடுத்து மெஷ் டோர், அதை ஒட்டி உட்டன் டோர். பாதுகாப்புக்காக பார்த்து பார்த்து கட்டின அப்பார்ட்மெண்ட் வீடு. உட்டன் டோர்ல மார்டிஸ் லாக் போட்டிருந்தாங்க. அதனால இந்த கதவை உள்பக்கம் அழுத்தி மூடினா அது தானா லாக் ஆயிடும். அப்படி லாக் ஆயிடுச்சுன்னா ஒன்னு வீட்டுக்குள்ள இருந்து கதவை திறக்கணும், இல்லைனா வெளியில இருந்து சாவி வச்சு திறக்கணும். வேலைக்காரிக்கிட்ட சாவி கிடையாது. அதனால அவளுக்கு காலிங் பெல் அடிக்கிறத தவிர வேற வழி இல்லை. தன்னோட எரிச்சலையும் கோவத்தையும் அவன் அந்த காலிங் பெல் மேல காட்டினான். ஸ்விட்ச் மேல வச்ச கைய எடுக்காம அழுத்தமா பெல் அடிச்சுக்கிட்டே இருந்தா. இப்போ ஹால்ல லைட் வெளிச்சம் தெரிஞ்சது. ஹேம்ராஜ் வரல. வீட்டுக்காரமான உப்பு தல்வார் வந்தாங்க.
ஹேம்ராஜ், ஹேம்ராஜ்
அப்படின்னு சத்தம் கொடுத்தாங்க.
எங்க போயிட்டான் இவன்? தூங்கி தொலைஞ்சிட்டானா
அப்படின்னு சொல்லிட்டே கதவை திறந்தாங்க. முதல்ல உட்டன் டோரை திறந்தாங்க. அதை ஒட்டி இருக்கிற மெஸ் டோர் திறக்கல. அது வெளியில பூட்டி இருந்துச்சு. அப்போ பார்த்தி கிட்ட,
வெளியில கதவு பூட்டிருக்கு, ஹேம்ராஜ் பால் வாங்க போயிருப்பான்னு நினைக்கிறேன், நீ கீழே போ, நான் பால்கனி வழியா சாவியை தூக்கி போடுறேன்
அப்படின்னு நுப்புர் தல்வார் சொல்லவும் பார்த்தி அவசர அவசரமா கீழே ஓடி வந்தா. முதலாளி அம்மாவை காக்க வச்சிடக்கூடாதுன்னு வேக வேகமாக நடந்தா. அதுக்குள்ள ராஜேஷ் தல்வாரும் எந்திரிச்சிட்டாரு. அவர் ரூம்ல இருந்து வெளியில வர்றப்போ டைனிங் டேபிளில் வேலண்டைன் ஸ்காட்ச் விஸ்கி பாட்டில் இருக்கிறத பார்த்தாரு. முந்தின நாள் நைட்டு 11:30 குடும்பம் மொத்தமும் தூங்க போயிடுச்சு. வீட்டில் யாரும் குடிக்கவும் இல்லை. அதனால சந்தேகத்தோட,
நுபூர், இது என்ன பாட்டில்? காலங்காத்தால டைனிங் டேபிள்ல இதுக்கு என்ன வேலை
அப்படின்னு கேட்டாரு. உடனே சுதாரிச்சுட்டு ஆருஷி ரூமுக்கு போனாரு. பால்கனி வழியா பார்த்தி கிட்ட சாவியை தூக்கி போட்டுட்டு நுப்புர் தல்வாரும் ஆருஷி ரூமுக்கு போனாங்க. பார்த்தி சாவியை எடுத்துட்டு திரும்பவும் அதே அவசரத்தோட வந்து கதவை திறந்தா. அவுட்டர் கிரில் டோர் திறந்து கிடந்துச்சு. அப்போ அதை அவ பெருசுப்படுத்தலை. ரெண்டாவது மெஷ் டோரை திறந்துட்டு உள்ள வரவும் நுப்புர் தல்வார் ஒப்பாரி வச்சு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. வார்த்தி தன்னோட கையில வச்சிருந்த வாளியையும் மாப்பையும் அப்படியே கீழே போட்டுட்டு நுப்புர் தல்வார் கிட்ட போனான். ஓன்னு அழுதுட்டே,
உள்ள போய் பாரு வார்த்தி
அப்படின்னாங்க நுப்பூர்.
திருடங்கிரடா வந்து கொள்ளை அடிச்சிட்டு போயிட்டானா என்ன
அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ரூம்குள்ள போன பார்த்தி அங்கேயே திகச்சு நின்னுட்டா. ரூம் ஃபுல்லா ரத்த காடா இருக்கிறத வாசல்லே பார்த்தவ தலையில கையை வச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துட்டா பார்த்தி.
ஆருஷி, ராஜேஷ் தல்வார் நுப்பூர் தல்வாரோட ஒரே பொண்ணு, செல்ல பொண்ணு. அவ எப்பவும் அப்பா அம்மாவோட ஒட்டிக்கிட்டேதான் இருப்பா. ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது எந்த அளவுக்கு அவளுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு அப்பா அம்மா கூட இருக்கவும் பிடிக்கும். அவங்களும் கிட்டத்தட்ட அவளோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகினாங்க. குடும்பத்துல மட்டும் இல்ல, ஆருஷிய எல்லாருக்குமே பிடிக்கும். அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. அதே நேரத்துல எக்ஸ்ட்ரீம்லி ஷை, காம் அண்ட் கூல். அவ சிரிப்பே யுனிக்கா இருக்கும். டாகிஷ் லவ்னு சொல்வாங்களே அப்படி சிரிப்பா. டான்ஸ்னா உசுறு. டீனேஜ்ல அடியெடுத்து வைக்க ஆரம்பிச்சதும் தன்னை அழகுபடுத்திக்கிறதுல ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சா. அவளை பாய்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை அவளும் கவனிக்க ஆரம்பிச்சா. அதனால அவளோட நட உட பாவனைய மாத்திக்க ஆரம்பிச்சிருந்தா. இது எல்லாம் இருந்தாலும் படிப்புல எப்பவும் ஃபோக்கஸ்டா இருந்தா. அதுல கோட்டை விடவே மாட்டா. ஸ்கூல்ல அவளுக்கு ரொம்ப நல்ல பேரு. இன்னும் ஒரு வாரத்துல அவளுக்கு பிறந்த நாளுங்கிறதுனால 14th வயசு செலிப்ரேஷனை ஏற்கனவே ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்ப நீங்க கேட்ட சம்பவம் நடந்த முன்னாடி நாள் கூட அவளோட அப்பா அம்மா அவளுக்கு ஒரு கேமராவை கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. பிறந்த நாளைக்கு முன்னாடி அவ கூட அந்த முழு வாரமும் தங்கி இருக்கணும்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா ஆருஷி செத்துப்போன அன்னைக்கு அவ ரூம்ல தனியாத்தா இருந்தா. முந்தா நாள் ராத்திரி வரைக்கும் சிரிச்சு பேசி சந்தோஷமா இருந்தவ விடியறதுக்குள்ள பொணமா ஆயிட்டா. ஆருஷியோட ரூம் சுவத்துலலாம் ரத்தம் தெரிச்சு கிடந்துச்சு. அவ எவ்வளவு கொடூரமா கொல்லப்பட்டிருக்காங்கிறதுக்கு சாட்சியா அந்த ரத்தக்கரதா இருந்துச்சு. அதே நேரத்துல அவ மேல பெரிய வயலன்ஸ் நடந்ததுக்கான தடயமே இல்லாம ஏதோ தூங்கிட்டு இருக்கிற மாதிரி சாதாரணமா கிடந்தா. ஆருஷியோட பெட்ல கிடந்த சாஃப்ட் டாய்ஸ், ஆருஷிக்கு ரொம்ப பிடிச்ச பெரிய சைஸ் பாட் சிம்சன், இதெல்லாம் எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாம இருந்துச்சு. பெட் சைட் டேபிள்ல எப்பவும் இருக்கிற அவளோட மொபைல் போனை மட்டும் காணும். ஆருஷி அவளோட பெட்ல பொணமா கிடக்குறா. அவ முகத்தை மறைச்சு ஒயிட் ஃபிளானல் பிளாங்கெட் போத்தப்பட்டிருந்துச்சு. அவ தலையோட ஒரு பகுதி அவளுக்கு ரொம்ப பிடிச்ச கேமுஃப்ளாஜ் பிரிண்ட் டோட் பேக்னால மூடப்பட்டிருந்துச்சு. நுப்பூர் தல்வார் வந்து நடுங்கிற கையோட ஆருஷிய மூடியிருந்த பிளாங்கெட்டை எடுத்தாங்க. ஆருஷி கிடந்த கோலத்தை மனதிடம் இல்லாதவங்க யாராவது பார்த்தா உடனேயே ஹார்ட் அட்டாக் வந்தாலும் வந்துடும். அவ அப்படி செதஞ்சு போயிருந்தா. ஆருஷியோட தொண்டை அறுபட்டிருந்துச்சு. நெத்திக்கு மேல அவளோட மண்டவோடு சுக்கு நூறா நொறுங்கி போயிருந்துச்சு. எந்த நேரத்திலேயோ அவளோட தலை துண்டா கழுண்டு விழுந்துடுங்கிற மாதிரி கழுத்து ஒரு பக்கமா தொங்கிட்டு இருந்துச்சு. அவளோட தலையண முழுக்க ரத்தம். அது அப்படியே பெட்லையும் தரையிலையும் வழிஞ்சிருந்துச்சு. ஆருஷி செத்துட்டான்னு யாரும் பார்த்த உடனே சொல்லிடுவாங்க.
அவளோட பல்ஸ பார்க்க வேண்டிய தேவை இருக்கல. ஆனா ராஜேஷ் தல்வார் வந்து மகளோட தலைய நேராக்குனாரு. கழுத்து உடைஞ்சு போன பொம்மைய மறுபடியும் ஒட்ட வைக்கிற மாதிரி.
ஐயோ, என் புள்ள என்ன நிலைமையில கிடக்குறா? சும்மா விளையாட்டுக்கு ஊசியை வச்சு குத்துனாலே தாங்க மாட்டாளே, லேசா அடிபட்டாலே துடிச்சு போயிடுவாளே. இவ்வளவு வலியை என் பொண்ணு எப்படி தாங்கினாலோ? பொத்தி பொத்தி வளர்த்தோமே கடவுளே, இந்த கொடுமையை பார்க்க வேண்டிய நிலைமை எந்த அப்பாவுக்கு வந்துடக்கூடாது
அப்படின்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுதாரு. நெஞ்ச புடிச்சுக்கிட்டு எந்திரிச்சு போய் தன்னோட தலைய நங்கு நங்குன்னு சுவத்துல முட்டிக்கிட்டாரு. ஆருஷி ஒரு சிவப்பு பொம்மை மாதிரி கிடந்தா, தலை துண்டிக்கப்பட்ட பொம்மை.
டாக்டர் ராஜேஷ் தல்வார், டாக்டர் நுப்புர் தல்வார் ரெண்டு பேரோட சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்து வீட்டுக்காரங்க, மீடியாக்காரங்க, தெருவில் போறவங்க வர்றவங்க எல்லாரும் L32 ஜல்வாயு விகாரில் ஒன்று கூடிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்து சேர்ந்துச்சு. அவங்க வந்து சேரும்போது 90% எவிடன்ஸ் அழிஞ்சு போயிருந்துச்சு. இந்த கேஸோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் தத்தாராம் நனோரியா. ஃபோர்ஸ்ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே யாரும் வந்ததுக்கான தடயம் எதுவும் இல்லை. எந்த பொருளும் திருடு போயிருக்கல. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் எங்கேயும் மர்டர் வெப்பன் எதுவும் கிடைக்கல. இப்படி விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு நடுவில் ஆருஷியோட நிலைமையை பார்த்துட்டு,
சாகரத்துக்கு முன்னாடி இந்த குழந்தை எப்படி துடிச்சிருக்கும், என்ன பாடுபட்டுச்சோ
அப்படின்னு அந்த கூட்டத்தில் யாரோ சொல்லவும் அங்கிருந்த பல பேரும் உடஞ்சு அழுதுட்டாங்க. கொஞ்ச நேரத்துல யாரு கொண்டிருப்பா, என்ன காரணம்னு சுத்தி இருந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் போலீஸா மாறி விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க. சில பேர் தன்னை நீதிபதியாவே நினைச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் மீடியா விதவிதமான நியூஸ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனா போலீஸ் பெரிய அளவுக்கு ஈடுபாடு காட்டல. அவங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் வர பரபரப்பு. இது எப்பவும் நடக்கிற ஜஸ்ட் அனதர் சாதாரண கொலைகேஸ் தானே? இருந்தாலும் ஆரோஷியோட நிலைமையை பார்த்துட்டு,
சுத்தியில வச்சு மண்டையை உடைச்சிருக்கான்னு நினைக்கிறேன்.
பிஞ்சு புள்ளைய இப்படி கொடூரமா கொண்டிருக்கான்னா அப்படி என்னதான் நடந்திருக்கும்?
ஃபிளாட்டுக்குள்ள ஃபோர்ஸ்ஃபுல்லா யாரும் வந்ததுக்கான சின்ன சைன் கூட இல்லையப்பா.
இப்படி ஆளாளுக்கு அவங்கக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் போலீஸ் அங்கிருந்த ஒவ்வொருத்தர்கிட்டையும் என்னென்னவோ சம்மந்தம் இல்லாமல் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ போலீஸை பார்த்து ராஜேஷ் தல்வார் சொன்னார்,
நீங்கள் தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹேம்ராஜ் தான் கொலகாரன், அவனை ஆளை காணோம். என் பொண்ணை கொண்டுட்டு ஓடிட்டான், ஊரை விட்டு ஓடுறதுக்குள்ளே சீக்கிரமாக அவனை பிடிங்க.
உடனே ஹேம்ராஜ் நம்பருக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு உடனே கட் பண்ணாங்க. மறுபடியும் கால் பண்ணும்போது அவனோட நம்பர் ஸ்விட்ச்டு ஆஃப்னு வந்துச்சு. இப்போ ஹேம்ராஜ் தான் கொலக்காரன்னு சந்தேகம் இல்லாம ஊர்ஜிதம் ஆயிடுச்சு.
ஸ்கூல் கேர்ள் கில்ட் அட் நொய்டா ஹோம், ஃபிங்கர் ஆஃப் சஸ்பிஷன் பாயிண்ட்ஸ் அட் மிஸ்ஸிங் சர்வன்ட், நொய்டா ஸ்கூல் கேர்ள் மர்டர், எக்ஸ் சர்வன்ட் நவ் பிரைம் சஸ்பெக்ட்
அப்படின்னு பிரேக்கிங் நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹேம்ராஜை தேடுற வேட்டை தொடங்குச்சு.
ஹேம்ராஜ் ஒரு நேபாளி, அர்கா காஞ்சி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற தாராபானி கிராமத்தை சேர்ந்தவன். 45 வயசு. 7-8 மாசத்துக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்தவன். அந்த வீட்டிலேயே தங்கியிருந்து வீட்டோட வேலைகளை பார்த்துக்கிட்டவன். அவன் இல்லனா அந்த வீட்டில் எதுவுமே நடக்காதுன்னு சொல்லலாம். சமைக்கிறது, வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கிறது, வீட்டில் அங்கங்க கிடக்கிறத எடுத்து சரியான இடத்துல வைக்கிறதுன்னு எல்லா வேலையையும் இழுத்து போட்டு செய்வான். ராஜேஷ் தல்வார், நுப்பூர் தல்வார் ரெண்டு பேரும் நாள் முழுக்க வீட்டில் இருக்க மாட்டாங்கங்கிறதுனால அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டான். அதே நேரத்தில் அவன் இருக்கிறத காமிச்சுக்கு கூட விரும்ப மாட்டான். வீட்டுக்கு வரவங்க யாரும் அவன் பேசி கூட பார்த்தது கிடையாது. அப்படி ஒரு அமைதியான ஆளு. அவனாப்பா இப்படி கொடூரமா கொலை பண்ணா, மனுஷங்களை நம்பவே முடியல. வெளியில ஒன்னாவும் உள்ளுக்குள்ள ஒன்னாவும் இருக்காங்களே அப்படின்னு எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ராஜேஷ் தல்வார்,
அவன் எங்களை கொண்டிருக்கலாமே, பணத்தை கூட எடுத்துட்டு போயிருக்கலாமே, என் புள்ளைய ஏன் கூட்டினா
அப்படின்னு சத்தமா புலம்பிட்டு இருந்தாரு. ஹேம்ராஜ் ரூம்ல ஏதாவது எவிடன்ஸ் சிக்குமான்னு தேடி பார்த்தாங்க. முக்கியமா எதுவும் கிடைக்கல. அப்புறம் மீடியால ஹேம்ராஜோட டீடைல்ஸ கொடுக்க ஆரம்பிச்சாங்க.
அப்போதான் அவனை சீக்கிரமா அரெஸ்ட் பண்ண முடியும்னு. அது போக அவனை கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு 20,000 ரூபாய் ரிவார்டுன்னு சொன்னாங்க. நொய்டால இருக்கிற ஹேம்ராஜோட சொந்தக்காரங்களை தேடி ஒரு டீம் போச்சு கன்னோட. அவங்க கையில ஹேம்ராஜோட சொந்தக்காரன் ஒருத்தன் சிக்கினான். அவன்,
என்னாச்சு சார், ஏன் தேடுறீங்க
அப்படின்னு சாதாரணமா கேட்டான்.
என்ன ஆச்சா, டாக்டரோட பொண்ண கொன்னுட்டு ஓடிட்டான், என்ன ஆச்சுன்னு தெரியாத மாதிரி கேக்குறேன். ஒழுங்கு மரியாதையா அவன் எங்கன்னு சொல்லிடு, இல்ல கூட்டு களவாணின்னு உன்னை உள்ள தூக்கி போட்டுருவோம்
அப்படின்னு சொல்லி அவனை அடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. மூங்கில் லத்தி அவன் முதுக நல்லா பதம் பார்த்துச்சு. ஆனா அவனுக்கு உண்மையிலேயே எதுவும் தெரியல. அவனை பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன்னு கூட்டிட்டு போய் அடையாளம் காட்ட சொன்னாங்க. ஹேம்ராஜ் தட்டுப்படல. அவனை கூட்டிக்கிட்டு ஹேம்ராஜை தேடி நேபாளுக்கே போயிட்டாங்க. நேபாள் பார்டர்ல ஹேம்ராஜோட பேரும் படமும் போட்டு பெரிய போஸ்டர் வச்சாங்க. ஏதோ சர்க்கஸை பார்க்கற மாதிரி ஊரே கூடி வேடிக்கை பார்த்துச்சு.
ராஜேஷ் தல்வாரோட டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் ரோஹித் கொச்சார், ராஜீவ் வர்ஷ்னே ரெண்டு பேரும் படிக்கட்டில் ரத்தக்கரை இருக்கிறத பார்த்தாங்க. அந்த கரை அப்படியே மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு போச்சு. ஆனா டெரஸோட கதவு லாக்காகி இருந்துச்சு, அதுலேயும் ரத்தக்கரை.
கொலை பண்றதுக்கு யூஸ் பண்ண வெப்பன் மேலதான் இருக்கணும், அங்க போட்டுட்டு கதவை லாக் பண்ணிட்டு ஓடிட்டான்
அப்படின்னு கூட்டத்தில் ஒருத்தர் சொன்னாரு. போலீஸும் அதையே சொன்னாங்க. அப்புறம் ராஜேஷ் தல்வார் கிட்ட டெரஸோட சாவியை கேட்டாங்க. அவர் ஏதோ யோசனையோட வீட்டுக்குள்ள போயிட்டு வந்தவர், கீ இல்லைன்னு சொன்னார். அப்புறம் ராஜேஷ் கொஞ்சம் யோசிச்சுட்டு,
அது ஹேம்ராஜ் கிட்ட தான் இருக்கும், அவன்தான் அதை யூஸ் பண்ணுவான்
அப்படின்னு சொன்னார். டெரஸோட கீ இந்த அப்பார்ட்மெண்ட்ல வேற யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு கேட்கவும் ஒருத்தர் பேரை சொன்னாங்க. அவர்கிட்ட கேட்கவும் அவர் இன்னொருத்தரை கை காட்டினார். அவரு இன்னொருத்தரை கை காட்டினார். இப்படியே போச்சே தவிர கடைசி வரைக்கும் சாவி கிடைக்கவே இல்லை. டூப்ளிகேட் கீ செய்கிறவனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்கன்னு ஆள் அனுப்புனா அதுவும் சரிப்பட்டு வரல. டாக் ஸ்குவாட் கொண்டு வரதுக்கு பேச்சும் அடிபட்டுச்சு. ஆனால் பிரைம் மினிஸ்டருக்காக டாக்ஸும் பிஸியாக இருந்துச்சு. அப்போ ராஜேஷ் தல்வார், நுப்புர் தல்வார் ரெண்டு பேரும் வந்து
அப்படின்னு
ஒத்த குரல்ல சொன்னாங்க. உடனே ஹேம்ராஜ் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க.
ஹேம்ராஜ் தான் கொலை செஞ்சிருப்பான்னு நான் சந்தேகப்படுறேன்
அப்படின்னு எஃப்ஐஆர்ல ராஜேஷ் தல்வார் சொன்னார். இதுக்கிடையில ஆருஷியோட பாடியை அட்டாப்சிக்கு அனுப்ப வேண்டியிருந்துச்சு. அவளை கொண்டு போகவும் வீட்டில் இருந்த பெண்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்து வீட்டை கழுவ ஆரம்பிச்சாங்க. கிரைமுக்கு முக்கியமான எவிடன்ஸ்லாம் இப்படி ஒண்ணுமே இல்லாம போறத பார்த்துட்டு,
சார் கிரைம் நடந்த இடத்துல மார்க் போடல, அந்த ஏரியாக்குள்ள யாரையும் வரவிடாம தடுக்கவும் செய்யல, ஏற்கனவே நிறைய எவிடன்ஸ் வீணா போச்சு, இப்போ என்னன்னா வீட்டை கழுவிட்டு இருக்காங்க, நீங்களும் பார்த்துட்டு ஒன்றும் சொல்லாமல் இருக்கீங்க, இதுதான் நீங்கள் கேஸை டீல் பண்ணுற லட்சணமா
அப்படின்னு போலீஸ்காரங்க கிட்ட ஒரு மீடியாக்காரர் அடிக்கிட்டே போனார். அவ்வளவுதான், போலீஸ்காரங்க செம்ம கடுப்பாயிட்டாங்க. அந்த இடமே சந்தக்கடை மாறிடுச்சு. கொஞ்சம் கூச்சல் ஓயவும்,
ஹேம்ராஜ் தான் யா கொலகாரன், டைனிங் டேபிளில் விஸ்கி பாட்டில் கிடக்குது, குடிகார நாய் நைட் அந்த புள்ளட்டை வம்பு பண்ணிட்டு கொன்னு போட்டுட்டான், அவன் தான் கொலகாரன்னு தெளிவாக தெரியுது. அப்புறம் என்ன எவிடன்ஸ்? This is an open and shut case. Simple.
அப்படின்னு அங்க இருந்த சீனியர் போலீஸ் சொன்னாரு. போலீஸ்க்கும் மீடியாவுக்கும் நடந்த இந்த கலவரத்துல மொட்டை மாடியே எல்லாரும் மறந்துட்டாங்க.
கொலை பண்றதுக்கு பயன்படுத்தின வெப்பன் என்னன்னு தெரியல, ஆனா கொலகாரன் ஹேம்ராஜ் தான் முடிவு பண்ணாங்க. ராஜேஷ் தல்வார், நுப்பூர் தல்வார் ரெண்டு பேரும் சொன்னதை வச்சும், அங்க இருந்த சில எவிடன்சஸை வச்சும் கொலை இப்படிதான் நடந்திருக்கும்னு ஊகிச்சாங்க. 2008 மே 15 அன்னைக்கு ராத்திரி ராஜேஷ், நுப்பூர், ஆருஷி மூணு பேரும் ஒன்னா சாப்பிட உட்கார்ந்தாங்க. ஹேம்ராஜ் எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறினான். அவன் எப்பவும் போல யார்கிட்டையும் எதுவும் பேசல, அமைதியா அவனோட வேலையை பார்த்துட்டு இருந்தான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஆருஷி ரூமுக்கு ராஜேஷ், நுப்பூர் ரெண்டு பேரும் போனாங்க.
சர்ப்ரைஸ்
அப்படின்னு சொல்லி நுப்பூர் ஒரு கிஃப்ட் பாக்ஸை எடுத்து ஆருஷி கிட்ட கொடுத்தாங்க. ஆருஷிக்கு வாயெல்லாம் பல்லு.
தேங்க்ஸ் மம்மி
அப்படின்னு அம்மாவோட தோளை கட்டி முத்தம் கொடுத்தா. அப்பாவை பார்த்து
தேங்க்ஸ் டாடி
அப்படின்னா. அப்புறம் அந்த கிஃப்ட் பாக்ஸை திறந்தவ அதுல இருந்த சோனி DSC W130 டிஜிட்டல் கேமராவை பார்த்து அவ்வளோ சந்தோஷம், கண்ணை விரிச்சு பார்த்து
வாவ்
அப்படின்னு சொன்னா. மறுபடியும் அம்மாவை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தான்.
அந்த கேமரா அன்னைக்கு தான் குரியர்ல வந்திருந்துச்சு. ஹேம்ராஜ் தான் அதை வாங்கி வச்சிருந்தான். ஆருஷியோட பிறந்த நாளுக்கு மே 24 அன்னைக்கு கொடுக்கணும்னு தான் பிளான். ராஜேஷும் அப்படிதான் சொன்னாரு. ஆனா நுப்பூர் தான் முன்னாடியே கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணணும்னு அடம் பிடிச்சாங்க. ஆருஷி அந்த கேமரால தன்னையும் அப்பா அம்மாவையும் மாறி மாறி நிறைய போட்டோஸ் எடுத்தா. கடைசி போட்டோவை 10-10 எடுத்திருந்தா. கொஞ்ச நேரம் சிரிப்பும் கேலியுமா பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஆருஷிய அவ ரூம்ல விட்டுட்டு ராஜேஷ், நுப்பூர் ரெண்டு பேரும் அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. ஹேம்ராஜ் கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் அடுக்கி ஒதுங்க வச்சுட்டு அவன் ரூமுக்கு வந்தான். அவன் இன்னும் சாப்பிடல. அவனுக்கு சரக்கடிக்கிற பிளான் இருந்துச்சு. 11 வாக்குல எல்லாரும் தூங்கியிருப்பாங்கன்னு நினைச்சு ஹேம்ராஜ் ஹாலுக்கு வரும்போது நுப்பூர் அவங்க ரூம்ல இருந்து வெளியில வரத பார்த்தான். அவன் ரூம்லயே ஓரமா நின்னுக்கிட்டான். ஆருஷியோட ரூம் கதவை நுப்பூர் தட்டினாங்க. அவ சேத்தன் பகத்தோட 3 Mistakes of My Life படிச்சுட்டு இருந்தா. அப்பாக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கான், இன்டர்நெட் வேலை பண்ணல, ரவுட்டரை கொஞ்சம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு நுப்பூர் சொன்னது சன்னமா ஹேம்ராஜுக்கு கேட்டுச்சு. நுப்பூர் வெளியில போகும்போது ஆருஷி ரூம் கதவை ஒழுங்கா சாத்தல. அது ஃபுல்லா க்ளோஸ் ஆகியிருந்தா அன்னைக்கு ஹேம்ராஜ் உள்ள போயிருக்க முடியாது. அந்த கதவு தானா லாக் ஆயிருக்கும். லாக் ஆயிருந்துச்சுன்னா ஆருஷி கதவை திறந்தாத்தான் உண்டு, இல்லனா வெளியிலிருந்து கீ வச்சுதான் திறக்கணும். நுப்பூர் அவங்களோட ரூமுக்குள்ள போன அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹேம்ராஜ் வெளியில வந்தான். வேலண்டைன்ஸ் ஸ்காட்ச் விஸ்கி பாட்டில் எடுத்தான், அளவுக்கு மீறி குடிச்சான். திறந்திருந்த ஆருஷி ரூம் கதவு வழியா நைட் லேம்ப் வெளிச்சத்தை பார்க்கவும் உள்ள போகலாங்கிற முடிவுக்கு வந்தான். உள்ள ஆருஷி நல்லா தூங்கிட்டு இருந்தா. அவளையே வெறிச்சு பார்த்துட்டு இருந்தான். ஹேம்ராஜுக்கு நாக்கு வறண்டு வெறி தலைக்கேறிச்சு. அவகிட்ட போய் உட்காந்து கீழே குனிஞ்சு அவ உதட்டுல முத்தம் கொடுத்தான். விஸ்கி நாத்தத்துல சட்டுன்னு எழுந்திருச்ச ஆருஷி கரப்பாம்பூச்சியை பார்த்து ஓடுற மாதிரி நகர பார்த்தா. அவன் நகர விடல. அவ சத்தம் போட வாய துறக்கிறதுக்குள்ள கட்டுல தலைய ஓங்கி மோதிட்டான். அவ்வளவுதான், அவ மயங்கி விழுந்துட்டான். அப்படியே விட்டுட்டு கூட வீட்டை விட்டு ஓடி இருக்கலாம். ஆனா என்ன நினைச்சானோ, கத்தியையும் சுத்தியலையும் எடுத்துட்டு வந்தான். அவ மண்டைய உடைச்சு நொறுக்குனான், கழுத்தை அறுத்து போட்டான். அவகிட்ட இருந்து எந்த சத்தமும் இல்ல. அப்புறம் அவளை பழையபடியே பெட்ல படுக்க வச்சான். கை கால நேரா இழுத்து விட்டான். ஒயிட் ஃபிளானல் பிளாங்கெட் எடுத்து அவ முகத்தை மறைச்சு போட்டுட்டான். தலை பக்கத்துல கேமுஃப்ளாஜ் பிரிண்ட் டோட் பேகை வச்சு மூடினான். பக்கத்துல டேபிள்ல இருந்து அவளோட மொபைல் போனை எடுத்துக்கிட்டான். முதல்ல இருந்த உடன் டோரை சாத்தினான், அதுவா பூட்டிக்குச்சு. அப்புறம் மெஷ் டோரை பூட்டிட்டு வெளியில அயன் கிரில் டோர்ல தாப்பா மட்டும் போட்டுட்டு மொட்டை மாடிக்கு போனான். அங்க சுத்தியலையும் கத்தியையும் போட்டுட்டு அந்த கதவையும் மூடிட்டு தலைமறைவாயிட்டான்.
இப்படி இந்த கதைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய இடம் இடிச்சுச்சு, லாஜிக் பிரச்சனை இருந்துச்சு, அதையெல்லாம் யாரும் பெருசா பொருட்படுத்தல. கட்டுக்கதைக்கு லாஜிக்லாம் ஒரு விஷயமா.
ஆருஷியோட அஸ்தியை கரைக்க அடுத்த நாள் காலையில ஹரித்வார் கிளம்புனாங்க. கொஞ்ச நேரத்துல ராஜேஷோட அண்ணன் தினேஷ் தல்வார் போன் பண்ணாரு.
ராஜேஷ், உடனே திரும்பி வா, டெரஸ்ட்ல ஒரு டெட் பாடி கிடக்கு.
கே கே கௌதம் நொய்டா போலீஸோட ரிட்டையர்ட் டெபுட்டி சூப்பரிண்டென்ட். அவர்தான் மொட்டை மாடியில இருந்த பணத்தை கண்டுபிடிக்க காரணமா இருந்தவர். முந்தின நாள் ஆருஷியோட அட்டாப்சிக்காக உதவி பண்ணவர் தான் இந்த கே கே கௌதம். இப்ப கர்டசிக்காக ஆருஷி வீட்டுக்கு வந்திருந்தாரு. கே கே கௌதம் வரவும் தினேஷ் தல்வார் கம்ப்ளைண்ட் சொல்ல ஆரம்பிச்சாரு.
டெரஸோட டோர்ல ரத்தக்கரை இருக்குது, ஆனா இன்னும் அதை திறக்காம அலட்சியமா இருக்காங்க. கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன்.
ஏதோ ஒரு பொருள் இல்லைன்னா யாரோ ஒருத்தரை இழுத்துட்டே போயிருக்கணும்னு கௌதம் சென்ஸ் பண்ணாரு. ஒன்னொன்னா மோப்பம் பிடிக்க ஆரம்பிச்சாரு. ஆருஷி ரூம்ல எக்கச்சக்கமா ரத்தக்கரை இருந்தாலும் அந்த பிளாட்ல வேற எங்கேயும் ஒரு சொட்டு ரத்தம் இல்லை. அப்பார்ட்மெண்ட்டோட வேற எந்த இடத்துலையும் ரத்தம் இருந்ததுக்கான தடையமே இல்லை. வேலண்டைன்ஸ் விஸ்கி பாட்டில லைட்டா ரத்தக்கரை இருந்ததை தவிர. கே கே கௌதம்க்கு அங்கிருந்த எல்லா போலீஸ்காரங்களையும் தெரிஞ்சிருந்ததால மொட்டமாடியோட கதவை உடைக்க வச்சாரு. கதவோட இடது பக்கம் ஒரு டெட் பாடி அழுகி போய் கிடந்துச்சு. நாத்தம் குடலை பொடுங்குச்சு. அங்கங்க ரத்தக்கரையோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருந்துச்சு. ஒரு சுவத்துல முழு கைத்தடமே பதிஞ்சிருந்துச்சு. அந்த டெட் பாடியோட காலில் ஸ்லிப்பர்ஸ் இன்னும் அப்படியே இருந்துச்சு. பக்கத்து டெரஸ்ல இருந்து பார்த்தா யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அந்த பணத்தோட ஒரு பார்ட்டை கூலர் பேனல்னால கவர் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு பார்ட்டை பெட்ஷீட் வச்சு மூடியிருந்தாங்க. அது யாரோட டெட் பாடின்னு அங்கிருந்த யாருக்கும் அடையாளம் தெரியல. முகம் வீங்கி போயிருந்துச்சு, கோரமாக செதஞ்சு போயிருந்துச்சு. அஸ்தி கரக்க போயிருந்த ராஜேஷ் திரும்பி வந்தார். அவருக்கும் அந்த பணத்தை அடையாளம் தெரியல. அப்புறம் கீழே வந்து நுப்புரை கூப்பிட்டாரு. அவங்க காருக்குள்ள இருந்தாங்க.
கையில் அஸ்தி வச்சிருக்கேன், இதோட வீட்டுக்குள்ள வரக்கூடாது, நான் வரமாட்டேன்
அப்படின்னு நுப்பூர் மூர்க்கமா சொன்னாங்க. மறுபடியும் மேலே போய் பார்த்துட்டு வந்த ராஜேஷ் சன்னமான குரல்ல நுப்பூர் கிட்ட கேட்டாரு,
அன்னைக்கு ஹேம்ராஜ் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தான், என்ன கலர்? நுப்பூருக்கு ஷாக்.
என்ன சம்பந்தமே இல்லாம இப்ப இந்த கேள்வியை கேட்கிறாரு.
நினைச்சிட்டே கொஞ்ச நேரம் யோசிச்சாங்க. அப்புறம் ஹேம்ராஜ் டிஷர்ட் போட்டிருந்த தகவலை சொன்னாங்க. நுப்பூர் சொன்னது மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு அந்த டெட் பாடியோட முடியையும் பார்த்துட்டு ராஜேஷ் கன்ஃபார்ம் பண்ணார்,
இது ஹேம்ராஜ், இது ஹேம்ராஜ் தான்.
ராஜேஷோட குரல்ல நடுக்கம் தெரிஞ்சிச்சு. சுத்தி இருந்த கூட்டத்துல சலசலப்பு. 2008 மே 17 காலையில
பள்ளிச் சிறுமியை கொன்ற வேலைக்காரன்
அப்படின்னு ஹெட்லைன்ஸ் வந்துச்சு. நியூஸ் சேனல்ஸ் முழுக்க இதுதான் பேச்சு. இப்போ நியூஸ் பேப்பரை எல்லாரும் படிக்கிறதுக்கு முன்னாடியே ஹேம்ராஜோட டெட் பாடி கிடச்சிருக்கு. அதுவும் அதே அப்பார்ட்மெண்ட்டோட மொட்டை மாடியிலேயே. டெரஸில் வெப்பன் இருக்கும்னு நினச்சிதான் கதவை உடைச்சாங்க. இன்னொரு பணம் இருக்கும்னு நினைக்கல. அதுவும் ஹேம்ராஜோட பணம் இருக்கும்னு யாருமே நினைக்கல. ஹேம்ராஜை தேடி பார்டர் தாண்டிலாம் போனவங்க மொட்டை மாடி போய் பார்க்கல. ஹேம்ராஜ் தான் கொலைக்காரன்னு முடிவு பண்ணி கேஸை ப்ரொசீட் பண்ணிட்டு இருந்ததில் இப்போ புது ட்விஸ்ட். வீட்டுக்குள்ளே யாரும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்ததுக்கான தடயமே இல்லைங்கிறாங்க. வீட்டில் இருந்தது மொத்தம் 4 பேர். அதில் 2 பேர் இப்போ உயிரோடு இல்லை. மீதி இருக்கிற 2 பேருக்கும் இந்த 2 கொலைக்கும் சம்பந்தம் இருக்குமா?
தொடர்ந்து இந்த கதையை தெரிஞ்சுக்க அடுத்த வாரம் புது எபிசோட் கேளுங்க. ஹியூமன் போடியமோட இந்த பாட்காஸ்ட் பயணத்தில் நீங்களும் ஸ்பான்சராக இணைய தொடர்பு கொள்ள வேண்டிய இமெயில் ஐடி contact@humanpodium.com. This episode was brought to you by Ladco Crest Wealth. Ladco Crest Wealth is an independent private client wealth practice assisting our clients to generate and manage wealth over time and to achieve their life goals. For more details, visit www.ladcocrest.com. And Maya Publishing. Turn your literary dreams into reality with Maya Publishing, where your story finds its voice and comes to life in print. Script by Tamil 360 Degree. Narrated by Deepika Arun and Callis. Sound design, recording, mixing and mastering by Baba Prasad. Assisted by Surya Prakash at Digi Sound Studio, Chennai. Music by Dakshin. Direction team, Bhavya Kirtivasan and Srinithya Sundar. Executive producer, Deepika Arun. Produced by Human Podium. This podcast is based on true stories and real life events. While we strive for accuracy and authenticity, certain aspects such as dialogue, pacing and narrative sequence may have been enhanced or reconstructed for dramatic and entertainment purposes. Our intention is to provide a compelling and engaging listening experience while staying true to the essence of the stories being told. Keep in mind that some details may have been altered or condensed for storytelling reasons. Listeners are advised to use their discretion. We may refer to specific individuals or groups by their names in order to share stories, insights, or historical accounts. These references are intended to provide context and understanding and are based on publicly available information. We want to emphasize that these references are made solely for the purpose of providing accurate information and fostering a deeper understanding of our culture and society. We strive to approach these discussions with sensitivity and a commitment to treat all individuals and their stories with respect and sensitivity.